நலம் காப்போம் சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனிய இதயங்களே, இன்றைய நலம் காப்போம் நிகழ்ச்சியில் பல் மருத்துவத்தை பற்றி நாம் அறியவிருக்கிறோம். பல்லின் பராமரிப்பு என்ன என்பதை பற்றி நமது கேள்விகளுக்கும் தொலைபேசி ஊடாக நமது இனிய இதயங்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் மிக அழகாக விளக்கம் அளிக்கிறார் மருத்துவர் திருமதி ஜெயா வெங்கடேசன் அவர்கள். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியினை இப்போதும் கேட்கலாம்.
வணக்கம் இனிய இதயங்களே, கடந்த வாரம் நம்ம நிறைய செய்திகளை பார்த்தோம். இப்போ இந்த வாரம் இன்னும் அதை விட நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா
டாக்டர்? நீங்க பல் சீரமைப்பு சொன்னீங்க, அதுல வந்து கடவாய் பற்களினுடைய கடமையும் சிங்கப்பற்களினுடைய கடமையும் முன்பற்களினுடைய கடமை என்னென்ன அப்படிங்கறது சொன்னீங்க. என்ன கடமை இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் ஒரு கடமை இருக்கு. பல்ல தேய்க்காம எனக்கு சிங்கப்பல்லு வந்து அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொன்னா அது நல்லா இருக்காது. அவங்க கடமையை வந்து சரியா செய்யணும், அதாவது பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இதுல எத்தனை பேர் இவங்க வந்து ரெண்டு வேளை பல் வளர்க்க போறாங்கன்றது தெரியல. அதுக்குள்ள இங்க ஒரு தொலைபேசி வந்துருச்சுங்க, அதுக்குள்ள அந்த தொலைபேசி முடிச்சுட்டு மீண்டும் நம்ம தொடரலாம். டாக்டர் அம்மா வந்திருக்காங்க, டாக்டர் அம்மா கிட்ட கேள்வி கேளுங்க.
வணக்கம்.
வணக்கங்க,
சொல்லுங்க.
அடிக்கடி பல்லு வலி தொந்தரவு கொடுக்குறங்க.
பல்லு வலி தொந்தரவுன்றது சொத்தைனால வரலாம், அப்படி இல்லன்னா பல்லு தேய்மானத்தினால வரலாங்க. உங்க வயசு என்னங்க?
மறுபடியும் மறுபடியும் நீங்க பக்கத்து பல்லு வலியாயிட்டே இருக்குங்க.
உங்க வயசு என்னங்க?
வயசு 45.
45 ஆகுது இல்லீங்களா? பல்லு தேய்மானத்தினால கூட உங்களுக்கு வலி வரலாங்க. பல்லு தேய்மானத்தினால வேர் வரைக்கும் தேய்மானம் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஈரு பகுதி வீக்கம் கொடுத்து வலி கொடுக்க ஆரம்பிக்கலாம்.
ஆமா, அடிக்கடி வீங்கிக்குதுங்க, பல்லு வலி எடுத்துக்குதுங்க. அதுதான் என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்கலாம்.
பல்லு ஈரு சுத்தம் பண்ணி பாக்கலாங்க. பல்லு ஈரு பகுதியில மட்டும்தான் வீக்கம் இருக்கு அப்படின்னா பல்ல சுத்தம் பண்ணி பாக்கலாம். பல்ல சுத்தம் பண்ணி அதுக்கு உண்டான மருந்து போட்டீங்கன்னா சரியா போயிரும். பல் மருத்துவரை தாங்க பாக்கணும் நீங்க. இது வரைக்கும் நீங்க பல் மருத்துவர்கிட்ட போனது இல்லீங்களா?
நான் போயிருக்கேன்னு போனேன். பல்ல புரிஞ்சிட்டு மருந்து கொடுக்கறாங்க, மாத்திரை போடுறாங்க, கொடுக்கறாங்க, சின்ன வீடு வந்துருங்க. பல்லடி மறுபடியும் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குதுங்க.
பல்லு தூய்மையா வச்சிருந்தீங்கன்னா அந்த தொந்தரவு இருக்காதுங்களே.
சரிங்க,
பல்லு போய் நீங்க சுத்தம் பண்ணிக்கோங்க, சரியா வரும். நன்றி.
டாக்டர், அதாவது இந்த கேள்விக்கு முன்னாடி நாம வந்து ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தோம். பல்லை வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்கள் பல் தேய்க்க வேண்டும். அப்படி தேய்க்கும் பொழுது பல்லுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் நாம் தடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க. அப்படி 2 வேளை நம்ம வந்து பல் தேய்ச்சாலும் கூட சமீபத்தில் இருக்கின்ற அந்த இனிப்புகள், சாக்லேட் போன்ற இனிப்பு வகைகளும், இந்த மவுத் வாஷ் எனப்படுகின்ற விஷயங்களும், மவுத் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்ற விஷயங்களும் இன்றைக்கு பல்லை சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிறது. இவைகளை எவ்வாறு தடுக்கலாம்?
பல்லு சரியான முறையில பராமரிக்காம விட்டீங்கன்னா பல் சொத்தை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னொன்னு, ஈரு பகுதியில தொந்தரவு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அழுக்கு அதிகமா சேரும் போது ஈரு பகுதியில பிரச்சனைகள் வரலாம். அதை தடுக்கணும்னா சரியான முறையில காலை மாலை 2 வேளை பல் விளக்க வேண்டும்.
டாக்டர், நீங்க தொடர்ந்து இதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் கேக்குறது, இந்த சாக்லேட் சாப்பிடறதுனால, நகரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சாக்லேட் சாப்பிடுறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுனால டாக்டர் போனோட கேக்குறாரு, அதனால பிரச்சனை வருங்களா?
கண்டிப்பா வரும். நீங்க வந்து சாக்லேட் எது சாப்பிட்டாலும் உடனே பல்லு சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணாம விடும்போது அந்த சாக்லேட்டோட அந்த சின்ன சின்ன பொருள்கள் வந்து பல்லோட இடுக்குல போய் இருக்கும்போது அதை சுத்தம் பண்ணாம விடும்போது பல் சொத்தா ஜாஸ்தி ஆகும்.
பல் வியாதி வந்து தொற்று வியாதியா?
கண்டிப்பா கிடையாது, தொற்று வியாதின்னு சொல்ல முடியாது.
சரி, இப்போ உங்களுடைய துறைக்கு வருவோம் டாக்டர். வழக்கமா பல் மருத்துவர்கிட்ட வந்தா 100 to 50% அல்லது 60% பேர் பல்ல எடுத்துருங்க, இந்த பல்லு சரியில்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. எல்லாருக்குமே வந்து பல்ல கண்டிப்பா எடுக்கணும் ஒரு முறைமை இருக்கிறீங்களா? அதாவது வர்றவங்களுக்கு இல்ல மருந்து கொடுத்து இது பண்றீங்களா?
பல்லு வேர் சிகிச்சை மாதிரி பண்ணி பல்லு காப்பாத்தலாம். வேர் சிகிச்சை பண்ணக்கூடிய பண்ண முடியாத ஒரு வாய்ப்புனா ரொம்ப வயசானவங்க, ஒரு 50 வயசு 55 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு எலும்பு அமைப்பு சரியான முறையில இல்லாதப்ப பல்ல எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். மற்றபடி 40-45 வயதுக்குட்பட்டவர்கள் வரைக்கும் வேர் சிகிச்சை பண்ணி பல்ல காப்பாத்திக்கலாம். இரு பகுதி பலமா இருந்தால் வேர் சிகிச்சை பண்ணி பல்ல காப்பாத்திக்கலாம்.
இப்ப நீங்க நம்ம நேயர்கிட்ட கூட பேசும்பொழுது கூட சொன்னீங்க, வேர் சிகிச்சை செய்து தொப்பி போட்டுக்கலாம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினீங்க. வேர் சிகிச்சை செய்து தொப்பி போடுதல்,
பல்லோட வேர் வரைக்கும் உங்களுக்கு சொத்த பரவி இருந்துச்சு அப்படின்னா அந்த வலி வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். அந்த சூழ்நிலையில நீங்க பல்லு எடுக்கக்கூடியது வரும். அப்படி இல்லன்னா வேர் சிகிச்சை. வேர் சிகிச்சைன்றது பல்லோட வேர் பகுதிக்குள்ள இருக்க சொத்தைய ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்குள் வேர்க்குள்ளார அடப்பு மாதிரி ஒன்னு கொடுப்போம், அதாவது டம்மி வேர்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி வேர்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வேற அடப்பு போட்டு அதுக்கு மேல அந்த பல்ல மேலும் பாதுகாக்கிற முறைக்காக தொப்பி போடுறது.
பல்லுக்கு மேல போடுவீங்களா?
பல்ல அளவு சின்னதா சிறியதாக்கி விட்டு அதுக்கு மேல தொப்பி போட்டு விடுவோம்.
சரிங்க டாக்டர். இப்போ எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கண்டிப்பா பல்லு எடுக்க வேண்டியதா வரும்?
ஈரப்பகுதி அதிகமா பாதிப்படைஞ்சு பல்ல சுத்தி இருக்க எலும்புகள் பாதிப்படைஞ்சிருந்துச்சுன்னா பல்லு கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும்.
இப்போ பல்லுக்கு பக்கத்திலேயே வந்து கண் இருக்கு, பல்லுக்கு பக்கத்திலே காது இருக்கு, பல்லுக்கு பக்கத்திலே மூக்கு இருக்கு, பல்லுக்கு கீழே வந்து தொண்டை இருக்கு. ஆக இந்த பல் வந்து ஒரு முக்கியமான அவயங்களை சுற்றி இருக்கிறது. ஆக இதற்கு ஏதாவது பாதிப்பு என்றால் இவைகளுக்கு பிரச்சனை வருமா? அதுக்கு முன்னாடி இங்க ஒரு அழைப்பு வந்திருக்கீங்க, அந்த அழைப்பை முடிச்சுட்டு நம்ம போலாம். வணக்கம்.
ஹலோ, நான் டாக்டர்
டாக்டர் அம்மா வந்திருக்காங்க, பேசுங்க.
வணக்கம், சொல்லுங்க. வணக்கம்.
ஹலோ, வணக்கம் சார். மேடம்
சொல்லுங்கம்மா.
நாங்க திருப்பூர்ல இருந்து வசந்தா பேசுறோங்க.
சொல்லுங்க.
பல்லு கூச்சம் எது சாப்பிட்டாலும் சாப்பிடுமில்ல, கூச்சிட்டு இருக்காருக்கு, என்ன பண்ணலாம்?
பல்லு கூச்சமா இருந்தா, பல்லு தேய்மானம் அதிகமா இருந்தாதாம்மா கூச்சம் வரும். அப்படி இல்லைன்னா அந்த பல்லுல சொத்த இருந்ததுன்னா கூச்சம் வரும். நீங்க பக்கத்துல இருக்க பல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அதுக்குண்டான சிகிச்சையே சொல்லுவாங்கம்மா.
சரிங்க மேடம். அதுக்கு வேற எதுவும் இல்ல பண்ண முடியாதுங்களா?
ஒன்னு பல்ல அடப்பு மாதிரி குடுக்கணும். அப்படி
மேடம்,
அதுக்கு எனாமல் மாதிரி போட்டு விடுவாங்க. பல்லு தேய்மானம் இருந்துச்சுன்னா, சொத்தையா இருந்ததுன்னா சொத்தைய எடுத்துட்டு அடைப்பு போட்டு விடலாமா.
சரிங்க மேடம்,
நன்றி.
சரி, வணக்கம் மேடம்.
நன்றி.
டாக்டர், முதல்ல வந்து ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அதாவது பல்லை சுற்றி முக்கியமான அவயங்கள் இருக்கிறது, இந்த பல்லுக்கு பாதிப்பு என்றால் இவைகளுக்கு சிக்கல் வருமா அப்படின்ற ஒரு கேள்வியோட நம்ம முடிச்சிருந்தோம். அதுக்குள்ளே தொலைபேசி வந்தது, அதை மறுபடியும் பேசலாம்னு நினைக்கிறேன்.
பல்லு ஈரப்பகுதியில பாதிப்பு இருந்துச்சு, பல்லு ஈரப்பகுதியில பாதிப்பு இருந்துச்சு, கிருமிகள் தாக்கி இருந்தது அப்படின்னா அந்த கிருமிகள் மற்ற பகுதிகளுக்கு பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால எலும்புகள்ல பாதிப்பு வரலாம், எலும்பு வலி வரலாம், மூட்டு வலி வரலாம், இருதய நோய் வரலாம், கண் எரிச்சல் வரலாம், சொத்த அதிகமா பரவி இருந்துச்சு அப்படின்னா காதுகளுக்கு கூட வலி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம்.
இதனால காது கேட்காமலோ அல்லது கண் பார்வை மங்குதலோ அல்லது தொண்டை வந்து கட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சிக்கல் வரத்துக்கு இருக்கா?
தொண்டை கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கிருமிகள் அதிகமா தாக்குச்சுன்னா முதல்ல பாதிக்கக்கூடிய பகுதி தொண்டை தான். காதுகள் கேட்காமல் போகும் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. காதுகள், கண்களுக்கு பாதிப்பு, கண்கள்ல எரிச்சல் வரலாம், சிகப்பு தன்மை மாறலாம். மற்றபடி கண்கள் பார்வை மங்குற அளவுக்கு பாதிப்புகள் வராது.
இப்ப நீங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகள்ல வந்து அந்த பல்ல கண்டிப்பா எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க. அப்படி பல்ல எடுத்துட்ட பிறகு அவங்க என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க?
பல்ல எடுத்த உடனே உள்ள வச்சிருக்க பஞ்ச ஒரு மணி நேரத்துக்கு அழுத்தமா கடிச்சு வச்சிருக்கணும். எச்சில் விழுங்கிக்கிட்டே இருக்கணும், வாயிலிருந்து எச்சில் உமிழக்கூடாது. ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த பஞ்ச எடுத்து வெளியில போட்ட பிறகு வாய் கொப்பளித்தல் கூடாது. சூடா காரமா 2 நாளைக்கு எந்த ஆகாரமும் உட்கொள்ளக்கூடாது. மறுநாள்ல இருந்து நாக்க வச்சு அந்த இடத்துல துளாவது செய்யக்கூடாது. துளாவும் போது பல் எடுத்த இடத்துல எலும்புகளை பார்த்து நீங்க அச்சப்படக்கூடிய சூழ்நிலை வரலாம். பல் இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த சதை மூடுறதுக்கு 15 நாள் குறைஞ்சது ஆகும். அது வரைக்கும் அந்த இடத்துல நாக்கோ விரலோ வச்சு பாக்குறதுனால உங்களுக்கு கிருமிகளோட பாதிப்புகள் அதிகமாகும், செப்டிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி.
இப்ப டாக்டர், இந்த பல் எடுத்த பிறகு என்னென்ன வகையான உணவு முறைகளை நம்ம அவங்க உட்கொள்ள வேண்டும்?
கஞ்சியும் கடினம் இல்லாத உணவுப் பொருளும் மட்டும்தான் சாப்பிடணும் அன்னைக்கு ஒரு நாளைக்கு. மறுநாள்ல இருந்து சூடாவோ காரமாவோ அதிகமா சேர்க்காம உணவுப் பொருள் பல்லெடுத்த பகுதியில படாம நீங்க சாப்பிட்டுக்கலாம் ஒரு 2 நாளைக்கு. அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் உட்கொள்ற உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம்.
இப்ப பல் எடுத்த பிறகு மறுபடியும் அந்த இடத்துல பல்லு நீங்க பொருத்துவீங்களா அல்லது அதுவா வளருங்களா?
அதுவா வளர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, பல் பொருத்தி தான் ஆகணும். ஒரு 6 மாத கழித்து பல் மருத்துவரை அணுகினால் பல் கட்டுவதை பற்றி தெளிவாக சொல்லுவாங்க.
இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம், எந்த வயசுல பல் முளைக்கிறது அப்படிங்கறத ஒரு கேள்வியோட நம்ம நினைத்திருந்தோம். அதுக்குள்ள கூட ஒரு தொலைபேசி வந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க.
6 மாதத்திலிருந்து பால் பற்கள் முளைக்க ஆரம்பிக்கும். 6 வயதிலிருந்து 12 வயதிற்குள் நிலையான பற்கள் அனைத்தும் முளைத்துவிடும்.
இந்த பால் பற்கள் தான் தற்காலிக பற்கள்?
தற்காலிக பற்கள், பால் பற்கள்.
சரிங்க. இது இதனால வந்து எந்த பாதிப்பும் இல்ல விழுறதுனாலயோ அல்லது?
பால் பற்கள் 6 வயதிலிருந்து உங்களுக்கு விழ ஆரம்பிக்கும். நிலையான பற்கள் முளைக்க ஆரம்பிக்கும் போது பால் பற்கள் ஒவ்வொன்றாக விழ ஆரம்பிக்கும்.
ஒரு சில குழந்தைகளுக்கு பற்கள் முளைக்கவில்லை, அப்படியே அந்த அந்த செதை வந்து துத்திக்கிட்டு இருக்கு. அப்ப வந்து ஏதாவது கத்தி வச்சோ அல்லது இதோ வச்சோ கீறி அந்த அந்த இடத்த வந்து எடுப்பாங்க, அதெல்லாம் செய்யறது நல்லதுங்களா?
பல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா எக்ஸ்ரே போட்டு பார்த்துட்டு அந்த பல்லோட வளர்ச்சி எந்த நிலையில இருக்குன்றத பார்த்த பிறகு அவங்க அதுக்குண்டான மருத்துவத்தை செய்வாங்க, நாம அதை செய்யக்கூடாது.
ஒரு சிலருக்கு பற்கள் வந்து வாரி அரைச்ச மாதிரி இருக்கும் வாயில, அங்கங்க அப்படி அப்படியே இருக்கும், இங்க ஒரு 4-5 இருக்கும், இங்க ஒரு 4-5 இருக்கும், இங்க ஒரு, அது எப்படி? அது பரம்பரை வரதா? அது
தாடை எலும்பு சின்னதாவும் வர பற்கள் பெருசாவும் வரக்கூடிய சூழ்நிலையில அந்த மாதிரி நிறைய பற்கள் இருக்க மாதிரி தெரியும். தாடை எலும்பு சின்னதா இருக்கிறதுனால அதுக்கு கிளிப்பு மாதிரி போட்டு அந்த பல்ல வந்து குணப்படுத்தலாம்.
எந்த வயசு வரலும் கிளிப் போடலாங்க?
30-35 வயது வரை கிளிப் போடலாம்.
டாக்டர், இன்னைக்கு இதுவரைக்கும் போதும் நான் நினைக்கிறேன்.
மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
இனி இதெங்களே, பல் மருத்துவத்தை பற்றி நாம் அறிந்திராத பல செய்திகளை நமக்கு அழகாக அளித்துக் கொண்டிருக்கிறார் பல் மருத்துவர் திருமதி ஜெயா வெங்கடேசன் அவர்கள். இதன் தொடர்ச்சியினை மீண்டும் வரும் வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் கேட்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி அமைப்பும் ஒலிப்பதிவும் உங்கள் கனகராஜ்.
இனிய இதயங்களே, நலம் காப்போம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.